வணக்கம் ஐயா அருளானந்தம். தமிழக அரசின் திருவிக்கா விருதை பெற்றுள்ள தங்களை வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் வாழ்த்துகின்றோம். தங்களை பற்றிய பல சிறப்புகளை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். இருந்தபோதிலும் தங்களை பற்றிய மேலும் பல விவரங்களை உங்கள் மூலம் அறிய விரும்புகின்றோம்.
நான் லயோலாவில் 1956 1990 வரை தமிழ்துறையிலே பணி செய்தேன். ஏறத்தாழ 34 முழுமையாக பணி செய்த பெருமை எனக்குண்டு. நான் பணியாற்றுகின்ற காலத்து தமிழ் மாணவர்களுக்கு தமிழ் இலக்கியத்தை சொல்வது மட்டுமல்லாமல் தமிழினுடைய பெருமையை உணர்த்துகின்ற விதமாக தமிழில் உள்ள இலக்கண சிறப்பை நன்கு பதியும் என மாணவர்களுக்கு எடுத்துரைத்துள்ளேன். என் பணிக்காலத்து பார்வையிழந்த மாணவர்கள் நிறைய பேர் லயோலாவில் பயின்றனர். அவர்களுக்கு நான் ஒரு ஏணியாகவும் தோணியாகவும் நின்று அவர்களுக்கு முழுமையாக வழிகாட்டி அவர்களுக்கு பட்டம் பெற உதவி செய்துள்ளேன். லயோலாவில் மிக தீவிரமாக விளையாடி வந்த இளைஞர்களுக்கு பட்டம் பெறாது தவித்த நிலையில் அவர்கள் தனி பயிற்சியின் மூலம் அவர்கள் நல்ல பட்டம் பெற்று உயர்ந்த பணியில் அமர்வதற்கான உதவிகளையும் நான் செய்திருக்கின்றேன். பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் பெருமளவில் சேரவும் அவர்கள் விடுதியில் தங்கியும் அரசு விடுதிகளில் தங்கியும் உதவி சம்பளம் அரசிடம் பெற்று அதனால் அவருடைய முழு கல்வி உயர்கல்வி பெறுவதற்கான எல்லா வழிவகைகளையும் காட்டி அவர்களையும் உயர்த்தியிருக்கின்றேன். தமிழ் எட்பே படித்த மாணவர்கள் குரூப் 1 சர்வீஸில் சேர்ந்து உயர்ந்த டிப்டி கலெக்டர் போன்ற பதவிகளை பெறுவதற்கான நல்ல குறிப்புகளை எல்லாம் கொடுத்து அவர்களுக்கு அப்பதவி பெற வழிகாட்டியிருக்கின்றேன். இந்த நிலையில் பல்கலை தேர்வுகளில் கல்லூரி வழியாக நிறைய மாணவர்கள் வெற்றி பெற்றாலும் வாழ்க்கையில் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலம் உயர்ந்த பதவி பெறவும் வெளி இடத்திலும் அவர்கள் வேலை பெறவும் என்னுடைய பணி அவர்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தது என்பதை எல்லோரும் நன்றாக அறிவர். அதற்காக பல நிறுவனங்களும் என்னை பாராட்டியிருக்கின்றது.
தாங்கள் ஒரு கத்தோலிக்க தமிழறிஞர். இன்றைய கணனி உலகு இன்றைய தமிழ் இளையோரை உலகெங்கும் புகழ் பெற வைத்து வருகின்றது. இந்த ஒரு நிலையில் தமிழை சிறப்பு பாடமாக எடுத்து படிப்பதால் வேலைவாய்ப்புகள் பாதிக்கப்படுமா?
இந்த கேள்வி நெடுநாளாக அறிஞர் பலர், சான்றோர் பலர், அரசியல் துறையில் செல்வாக்கு பெற்றோர் பலர் இதை பற்றி கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா என்று, தாய்மொழியில் கல்வி கற்றால் வேலை கிடைக்குமா என்று கேட்பது வினோதமான ஒரு கேள்வி. உலக நாடுகளில் தாய்மொழியிலே பயில்கின்ற எல்லா நாடுகளும் அந்த தாய்மொழியிலே வேலை தேடிக் கொள்கின்றன. இந்திய நாடு, அதில் சிறப்பாக தமிழ்நாடு, நெடுநாள் ஆங்கிலேயருடைய ஆட்சியின் கீழே இருந்துவிட்ட காரணத்தாலும் அதற்கு முன் சில நூற்றாண்டுகளாக பல முஸ்லீம் நாயக்கர் போன்ற வேறு மொழியினர் ஆண்ட காரணத்தாலும் தாய்மொழி தமிழை தமிழர் முழுமையாக புறக்கணித்து விட்டனர். அந்த புறக்கணிப்பு காரணமாக சுதந்திர இந்தியாவிலும் தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா என்று கேட்க எல்லோரும் முன்வருகின்றனர். நல்ல வேளையாக 20 முன்னாக இந்திய நடுவண் அரசு ஒரு அருமையான திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றனர். ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற தேர்வுகளை ஆங்கிலம் ஒன்றில்தான் எழுத வேண்டிய அவசியமே இல்லை. இந்திய நாட்டில் உள்ள 14 மொழிகளில் அந்த பாடங்களை எழுதி தேர்வு பெறலாம். இது நடைமுறைக்கு வந்து ஏறத்தாழ 25 ஆகிவிட்டன. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் சிறப்பாக தமிழே எடுத்து தமிழிலே எல்லா பாடங்களும் எழுதுகின்றவர்கள் குறைவாக எழுதுகின்றார்கள். ஆனால் தமிழ் ஒரு பாடமாக எடுக்கின்றவர்கள் மிக அதிகமாக. தமிழ்நாட்டிலிருந்து செல்கின்ற அத்தனை இளைஞர்களும் 3 முக்கிய பாடங்களில் தமிழ் ஒரு பாடத்தை எல்லோரும் எடுத்து சிறப்பாக எழுதி தேர்வு பெறுகின்றனர். ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுகளில் 27 பிரிவுகள் இருக்கின்றன. அந்த முதல் 2 பிரிவுகளில் நம்முடைய மாணவர்கள் மிகச்சிறப்பாக வர முடியாவிட்டாலும் இந்த 27 பிரிவுகளில் நிறைய மாணவர்கள் வெற்றி பெற்று வருவது மிகவும் பாராட்டுக்குரிய ஒரு செய்தியாகும். அதேபோல் இந்திய நாட்டில் ரயில்வே துறை, தபால் துறை, தொலைபேசி துறை, வருமான வரித்துறை, இதே போன்ற பல துறைகள் இருக்கின்றன. இவைகளெல்லாம் ஆங்கிலத்திலும் இந்தியிலும் தான் தேர்வு எழுதுகின்றனர். 40 பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒரு கேள்வி கேட்டால் மத்திய அரசு உடனடியாக நமக்கு நல்ல வாய்ப்பு அளிக்கும். உயர் பதவியாகிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற பதவிகளையே தமிழில் எழுதலாம் என்ற ஒரு முடிவு வந்து 25 பின்னாலும் நீங்கள் ஏன் இந்தியிலும் ஆங்கிலத்திலும் மட்டும் இந்த தேர்வுகள் எழுதுன்னு கேட்டார் அவர்கள் உடனடியாக எல்லாரும் எழுதுகிறேன் சொல்லிவிடுவார்கள். அரசு மேற்கொள்ளாத ஒரு கவனக்குறைவால் ஒரு பின்தங்கிய நிலையினால்தான் தமிழில் வேலை கிடைக்கவில்லை என்று சொல்லிக் கொள்கிறார்கள். இந்திய நாடு முழுவதும் பணிபுரிவதற்கு தமிழ் மொழி வாயிலாக அந்த வாய்ப்பு நன்றாக கிடைக்கும். தமிழ் ஆட்சி மொழியானதால் எல்லா துறையிலும் தமிழ் இருப்பதனால் அவர்கள் எல்லாம் தமிழை படிக்க வேண்டும். ஆனால் இன்று இந்த எம்எஸ் கம்ப்யூட்டர் படித்து அந்த பாடங்களில் வெளிநாட்டில் சென்று வேலை செய்வதற்கு தமிழ் படிப்பு உதவியாக இருக்காது என்று சொல்வது உண்மையிலேயே நியாயமான ஒன்று. வெளிநாட்டினரிடம் சென்று கைகட்டி பிற நாட்டில் அடிமை சேவை செய்வதற்காகத்தான் ஆங்கிலம் பயன்படுகிறதே தவிர, சுதந்திர நாட்டில் தமிழ் மொழியை போல ஒரு சுதந்திர உணர்வோடு பாடுபட்டு செயலாற்றுவதற்கு அது அவ்வளவு உதவியாக இல்லை. வெளிநாட்டில் சென்று பிழைப்பது, திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்றது, திரைகடல் கடந்தும் திரவியம் தேடு என்று அந்த அவைப்பாட்டி சொல்லவே இல்லை. திரைகடல் ஓடியும் என்ற ஒரு வார்த்தைக்கு திரைகடலில் ஆழ்ந்து அமிழ்ந்து முக்குளித்து கடற்செல்வங்களையெல்லாம் கொணர்ந்து அதன் மூலம் நீங்கள் பிழையுங்கள் என்று சொன்னாலே தவிர, கடலை கடந்து வெளிநாட்டில் சென்று உங்கள் காலத்தை கழித்து பிற நாட்டாருக்கு அடிமை செய்து வாழ வேண்டும் என்று அவள் ஒரு காலத்தில் சொல்லவே இல்லை. ஓடியும் என்ற ஒரு சொல்லுக்கு உழைப்பதும் என்ற ஒரு பொருள். ஏறத்தாழ 1200 கிலோமீட்டர் தூரம் உள்ள கடற்கரை தமிழனுக்குத்தான் சொந்தம். ஆனால் இந்த 1200 கிலோமீட்டர் தூரத்திலும் தமிழருக்கு சொந்தமாக இருந்த போலும் நடுவணரசு இந்த கிழக்கு பகுதியில் எந்த பெரிய வேலையும் தொடங்கவில்லை. தூத்துக்குடியில் முத்து குடிக்கிறது தவிர வேறையெல்லாம் சாதாரண மீன்பிடி தொழில் தான் இருக்கிறதே தவிர, இவ்வளவு நீண்ட ஒரு கடற்கரையை பாரதி சொன்னது போல மேலை கடல் முழுதும் கப்பல் விடுப்போம் என்றான். ஞானம் நடுங்க வரும் கப்பல் செய்வோம் என்று சொன்னான். ஞானம் நடுங்கவர்களுடைய கப்பலும் செய்யவில்லை. கிழக்கு இந்திய தீவுகளிலே வியாபாரம் செய்வது போதாது, மேலை நாடுகளோடு தீவிரமாக வியாபாரம் செய்ய வேண்டும் என்றான். அந்த முறையும் பின்பற்றப்படவில்லை. அதனால் தமிழ் உணர்வாளர்கள் ஆட்சியில் நிறைய பேர் அமராத காரணத்தால் திரைகடல் ஒளியும் திரவியும் தேடு என்பது என்ற பிற நாட்டில் வேலை செய்து பிழைக்க வேண்டும் என்றே செய்கிறார்கள். இந்த பிற நாட்டில் சென்று வேலை செய்த தமிழர்கள் பிற நாட்டை வளப்படுத்தினார்கள் என்பது உண்மை. பர்மாவில் வேலை செய்தவர்கள் பர்மாவை வளப்படுத்தினார்கள், இலங்கையில் வேலை செய்தவர்கள் அதே போல் அதை வளங்குழிக்க செய்தார்கள், மலையா சிங்கப்பூரையும் அவர்கள் உயர்த்தினார்கள், மொரீஷியஸ் மாலத்தீவுகளில் உயர்த்தினார்கள், தென்னாப்பிரிக்காவிலும் கிழக்கு ஆப்பிரிக்காவிலும் உயர்த்தினார்கள். இங்கெல்லாம் ஆழமாக பாடுபட்ட போதிலும் தமிழர் முன்னேறவே இல்லை, தமிழருக்கு விமோசனம் பிறக்கவே இல்லை. பிற நாட்டினருக்கு உதவினரை தவிர தாங்கள் அந்த நாட்டில் எழுச்சியும் முற்போக்கு சிந்தனையும் தன் மக்களை தாங்களே ஆளவென்ற எண்ணம் வந்தபோது தமிழர்களை விரட்டி எடுத்ததுதான் நாம் கண்ட காட்சி. ஆதலால் தமிழிலே கற்றதை தமிழ்நாட்டிலே செயல்படுத்தாத காரணத்தால் தமிழுக்கு ஒரு ஆட்சி மொழி அந்தஸ்து முழுமையாக கிடைக்காத காரணத்தால் வேலை குறைவே தவிர தமிழ் படித்தால் யாரும் கெட்டுவிடுவார்கள் என்று சொல்வதில் பொருளே இல்லை. தமிழகத்தில் இருக்கிற எல்லா செய்திகளையும் தமிழ் படித்தவர்கள் தான் சிறப்பாக முதன்மை பெற்று விளங்குகின்றார்கள். அரசு தொழில் மட்டுமல்ல, செய்தித்தாள்கள் நிறைய இருக்கின்றன. அந்த செய்தித்தாள்களில் விளம்பரங்கள் கொடுக்கின்றார்கள். விளம்பரப்படுத்துவது மிகப்பெரிய வேலை. வியாபாரத்திற்கு அழகு விளம்பரம் செய்தல், அதனால் விளம்பரத்துறையில் நிறைய பேர் செய்ய முடியும். அதே போல் நிருபர்களாக இருந்து நிறைய பணியாற்ற முடியும். இப்போ ஏறத்தாழ ஒரு 200-300 பத்திரிகை வருகிறது, அதுக்கு எத்தனையோ நிருபர்கள் தேவை. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு பெருநகருக்கும் ஒரு நிருபர் தேவை. நல்ல காட்சிகளை நயம்பட நல்ல சொந்த மொழியில் அழகாக எழுதக்கூடியவர்கள் தமிழ் கற்றவர்கள் தான், அதனால் அவர்கள். அதேபோல் வானொலி இருக்கிறது, தொலைக்காட்சி இருக்கிறது, சுற்றுலாவில் நிறைய பேர் நல்ல சுற்றுலாவில் வெளிநாட்டினர் வரும்போது அவர்களுக்கு ஆங்கிலத்திலோ அல்லது பிற மொழியிலோ சொல்லித்தான் ஆக வேண்டும். தமிழ் இளைஞர்கள் இந்திய நாட்டு சுற்றுலாவில் தமிழ் படித்ததோடு அவர்கள் எளிதாக இந்தியையும் கற்றுக்கொள்ள முடியும். இவர்கள் பிஏ படிக்கிற போது ஆங்கிலம் கற்றிருப்பதால் ஆங்கிலத்திலும் அவர்கள் சுற்றுலா மக்களுக்கு வழிகாட்டுகிறார் என்று நல்ல தொண்டு செய்ய முடியும். முயற்சியின்மை, பற்றியின்மை தமிழ்தானே என்று சொல்லி விலகுவதனால்தான் அவர்கள் தோல்வியடைகிறார்கள் தவிர தமிழால் யாரும் தோல்வியடைவதே இல்லை.